ஆதியாகமம், பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் ஆதியாகமம் 22வது அதிகாரம் 12வது வசனம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அருமையானவர்களே, நீங்கள் அனைவரும் இந்த சம்பவத்தை நீங்கள் அறிந்திருக்கக்கூடும். நான் சிறு பிள்ளைகளுக்காக இந்த சம்பவத்தை நான் திரும்ப அதை விவரித்து சொல்கிறேன். சிறு பிள்ளைகள் தயவாக இதை கவனமாக கேளுங்கள். இங்கு ஆபிரகாம், சாராள் என்கின்ற ஒரு தகப்பனும் ஒரு தாயும் இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். அவை தேவன் இந்த ஆபிரகாமையும் இந்த சாராளுக்கும் அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், நீங்கள் ஒரு குமாரனை பெறுவீர்கள், அந்த குமாரன் மூலமாக நான் உங்களுக்கு ஒரு சந்ததியை வரப்பண்ணுவேன் என்ற ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் இந்த ஆபிரகாமுக்கும் இந்த சாராள் என்கின்ற ஒரு தாய்க்கும் என்ன செய்தார் என்றால் கொடுத்தார். ஆகவே அவர் அங்க இப்படியாக இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து அவர்கள் கன காலமாக அவர்களுக்கு பிள்ளையானது இல்லாமல் இருந்தது. ஆகவே தேவன் இந்த வாக்கு தத்தத்தை தங்களிடத்திலே நிறைவேற்றுவார் என்று ஒவ்வொரு மாதமும் இந்த சாராள் என்ன செய்து கொண்டு வந்தால், அதை நினைத்து நினைத்து தோற்று போன சாராளாக இருந்தால் அவளுக்கு வயது சென்ற ஒரு கிளைவியான வேளையில் கூட அவர்களுக்கு அந்த தேவன் வார்த்தையில ஒரு நம்பிக்கை அற்ற தேவன் இந்த வாக்கு தத்தத்தில ஒரு உண்மை தன்மையை மறந்து போன ஒரு ஆபிரகாமாகவும் சாராயாகவும் காணப்பட்டிருந்த வேளையில தேவன் தன்னுடைய வார்த்தைக்கு உண்மை உள்ளவராக இந்த சாராளுக்கும் இந்த ஆபிரகாமுக்கும் ஈசாக்கு என்கின்ற ஒரு குழந்தையை கொடுத்தார். அப்படியாக தேவன் இந்த ஈசாக்கு ஈசாக்கை ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கொடுத்து அவர் ஒரு 12-13 வயதாக கிட்டத்தட்ட உங்களுடைய வயதாக வளரும் வரையும் தேவன் விட்டு தேவன் திரும்ப ஆபிரகாமோடு சந்தித்து சொன்ன காரியம் என்னவென்றால், உன்னுடைய இந்த ஒரே மகனாகிய இவனை நீ என்ன செய்ய கொண்டு போய் நான் உனக்கு காட்டுகின்ற மலையிலே நீ இவனை பலியிடு என்று தேவன் சொன்னான். அவ அப்படி தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன வேளையிலே ஆபிரகாம் எழுந்து தன்னுடைய மகனையும் வெட்டுவதற்காக கத்தியையும் அவனை தகனிக்கிற வெட்டின பின்பதாக அவனை எரிப்பதற்கான கட்டைகளையும் கொண்டு தேவன் கொடுத்த அந்த மலைக்கு அவர்கள் சென்றார்கள். சென்று அவன் தேவன் சொன்னபடியே கட்டைகளை அடுக்கி தன்னுடைய மகனை அந்த கட்டையிலே கிடத்தி கையை அவன் வெட்டுவதற்கு ஓங்குகின்ற வேளையிலே தேவன் சொன்னார், ஆபிரகாமே, நீ உன்னுடைய குமாரனை நீ வெட்ட வேண்டாம், நீ என்னுடைய சொல்லுக்கு நீ பூரணமாய் நீ கீழ்ப்படிந்து நீ இவ்வளவு காலமும் தவமிருந்து பொறுமையாக நீ இருந்து பெற்றுக்கொண்ட இந்த பிள்ளை என்று கூட பாராமல் என்னுடைய வார்த்தைக்காக நீ கீழ்ப்படிந்தபடியாலே நீ எனக்கு பயந்தவன் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்ற ஒரு சாட்சியை தேவன் இந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கிறதை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே காண்கிறோம். அவை அந்த வகையில் அந்த 12வது வசனம் பாருங்கள், அவன் ஆபிரகாம் பிள்ளையாண்டான் என் கையை போடாதே, நீ ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அருமையாளர்களே, இந்த வேதத்தின் அடிப்படையிலே வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தவன் என்றதை ஆபிரகாம் என்ன செய்யவில்லை? சொல்லவில்லை. நான் தேவனுக்கு பயந்தவன், நான் தேவனுக்கு பயந்தவன் என்று ஆபிரகாம் சொல்லவில்லை. இங்கு தேவன் ஆபிரகாமை குறித்த ஒரு சாட்சி என்னவென்றால், தேவன் ஆபிரகாமை பற்றின சொன்ன வார்த்தை என்னவென்றால், நீ எனக்கு பயந்தவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர் அருமையாளர்கள், நாங்கள் இன்று சிந்திக்கின்ற காரியம் என்னவென்றால், நானும் நீங்களும் தேவனுக்கு பயந்தவர்களா? என்ன கேள்வி? நானும் நீங்களும் தேவனுக்கு பயந்தவர்களா? ஆகவே தான் அருமையாளர்களே, இது மிக மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், இங்கு தேவனாலே படைத்து தேவனாலே பிரிக்கப்பட்டு தேவனுடைய ஜனமாகிய நாங்கள் எல்லாரும் தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்கின்றதே எங்கள் மேல் விழுந்த ஒரு கட்டளை. அவங்க பழைய ஏற்பாட்டிலே தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று போதிக்கின்ற அதே சத்தியமானது புதிய ஏற்பாட்டிலும் எங்களுக்கு போதிக்கின்ற காரியம் என்னவென்றால், நாங்கள் தேவனுக்கு பயப்பட வேண்டும். அவங்க 1 பேதுரு 2 அதிகாரம் 17 வசனத்திலே பேதுரு சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், 1 பேதுரு 2 அதிகாரம் 17 வசனத்திலே எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரிடத்திலே அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். இங்கு என்ன சொல்லவில்லை என்றால், இங்கு ஒரு ஆலோசனையாக பவுல் பேதுரு இங்கு சொல்லவில்லை. பேதுரு சொல்லுகின்ற காரியம் பாருங்கள், எல்லாரையும் நீங்கள் கனம் பண்ணுகின்றவர்களாக இருக்க வேண்டும், சகோதரிடத்திலே நீங்கள் அன்பு கூறுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அது நீங்கள் அது நிச்சயமாக நீங்கள் செய்யப்பட வேண்டியது ஒன்று. அடுத்ததாக சொல்லுகின்ற காரியம், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். அவை பாருங்க, இது நானும் நீங்களும் தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டும். அவை நானும் நீங்களும் தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் எங்களுக்கு இல்லை. ஆனபடியால் அருமையாளர்களே, நானும் நீங்களும் சிறியவர்கள் திறக்கம் பெரியவர்கள் வரையும் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாங்கள் உண்மையாகவே தேவனுக்கு பயப்படுகின்றோமோ என்றதை நாங்கள் இந்த வேளையிலே ஆராய்ந்து பார்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் விசேஷமாக இந்த ஆபிரகாமினுடைய இந்த சம்பவத்தை வைத்து நாங்கள் என்ன விதமாக தேவனுக்கு பயப்படுகிறோம் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையானவர்களை, நீங்கள் பொதுவாக பார்த்தால் யாரை கேட்டாலும் நீங்கள் கடவுளுக்கு பயப்படுகின்றீர்களா என்று கேட்டால் ஒருவனும் இல்லை என்று என்ன சொல்லப் போவதில்லை. ஆனால் இன்று தேவனுக்கு நாங்கள் பயப்படுகின்ற வேளையிலே 2 வகையான பயங்கள் எங்களுக்கு உண்டு. ஒரு பயம் தேவனை பிரியப்படுத்துகின்ற பயம், அது அல்ல. மற்ற பயமானது தேவனை பிரியப்படுத்துகின்ற பயம். ஏனென்றால் நீங்கள் யாக்கோபு 2 அதிகாரம் 19 வசனத்திலே பார்த்தால், யாக்கோபு 2 அதிகாரம் 19 வசனத்திலே சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாயா? அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. என்ன சொல்லுகின்றது? இங்கு கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, எங்களை சோதனைக்குட்படுத்துகின்ற இந்த பிசாசுகளும் என்ன செய்கிறது? தேவனுக்கு பயப்படுகின்றதாக இருக்கின்றது. நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்துக்கு நீங்கள் திருப்பினீர்கள் என்று சொன்னால், 25 அதிகாரம் 25 வசனம், இங்கே தாளந்துகளை தேவன் சொல்லுகின்றவள், ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தின் கீழ் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அங்கு ஒரு தாளந்து கொடுத்தவன் என்ன செய்கின்றான்? அதை ரெண்டாக்காமல் அந்த ஒன்றை கொண்டே புதைத்து வைத்து சொல்லுகின்ற காரியம், நான் உமக்கு நான் பயந்தவன். அருமையாளே பாருங்கள், இந்த பயங்களிலே தேவன் பிரியப்படுகின்றவர் அல்ல. நானும் நீங்களும் சில வேளைகளிலே தேவனுக்கு பயப்படுவோம். என்னவென்றால், ஏன் பயப்படுவோம் என்றால், ஏதோ இந்த பூமியிலே எங்களுக்கு ஒரு தீங்கு வந்துவிடும் என்ற ஒரு பயம். நாங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கவில்லையே, காலையிலே நாங்கள் எழும்பி ஜெபிக்கவில்லையே, அதனால் எங்களுக்கு பயம் என்னவென்றால், நாங்கள் வழியிலே ஏதாவது ஆபத்துக்களை நாங்கள் சந்திக்க நேரிடுமோ என்கின்ற பயம், அல்லது நாங்கள் சோதனைக்கு படிக்கின்ற வேளையிலே, நாங்கள் சில நன்மையான காரியங்களுக்காக போகின்ற வேளையிலே நாங்கள் ஜெபிக்கின்றது அல்லது நாங்கள் பயப்படுகின்றது அதிகம் ஏனென்றால், அந்த காரியங்களானது எங்களுடைய சித்தி கைகூட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்காக. ஆகவே இந்த பயமானது ஒரு மாயமான ஒரு பயம். ஆகவே இந்த பயத்திலே தேவன் திருப்தியாக இருக்கின்றவர் அல்ல. ஆண்டால் நானும் நீங்களும் கேட்க வேண்டிய காரியம் என்னவென்றால், எப்படியான பயமானது எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டும். அன்பியாவுகளே, இந்த 22 அதிகாரத்திலே தேவன் என்ன சொன்னார்? ஆபிரகாமை பார்த்து, நீ பயப்படுகிறவன் என்கிறதை நான் இப்பொழுது என்ன செய்திருக்கின்றேன், அறிந்திருக்கின்றேன். இதற்கு முந்தின அதிகாரங்களிலே தேவன் ஆபிரகாமை தனக்கு பயந்தவர் என்றதை அவர் ஏற்றுக்கொண்டாரா, ஏற்றுக்கொள்ளவில்லையா? தேவன் இந்த 22 அதிகாரத்திற்கு முன்பதாக ஆபிரகாம் தனக்கு பயப்பட்டதை தேவன் அறிந்தாரா, அறியவில்லையா? அருமையாளர்களே, 15 முதலாவது வசனத்தை பாருங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய வரனுமாயிருக்கிறேன். 15 ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தான் என்று இருக்கின்றதா இல்லையா? இருக்கின்றது. நீ பயப்படாதே என்றால் என்ன அர்த்தம்? நீ பயம். ஆகவே இங்கே இந்த 15 தேவன் என்ன சொல்லவில்லை என்றால், உன்னுடைய பயமானது என்ன என்ன செய்யவில்லை, மகிமை பிரியப்படுத்தவில்லை. ஆகவே இந்த 22 சொன்ன இந்த பயம் தேவனை மிகவும் சந்தோஷப்படுத்தி, இப்பொழுது நான் உன்னை அறிந்திருக்கிறேன். அதனால இங்க 25 ஆபிரகாம் மரித்து போகின்றான். ஆகவே இங்கே ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தான் என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆகவே தேவனுக்கு பயப்படுகின்ற பயம் என்றால் என்ன? நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கண்டவுடனே கால்கையெல்லாம் நடுங்குகின்ற அந்த பயமா, அல்லது நாங்கள் இராணுவங்களை முந்தி சுற்றி வளைத்த உடனே நடுங்குகின்ற அந்த பயமா தேவனுக்கு நாங்கள் பயப்பட வேண்டும்? இல்லை, மாறாக இங்கு தேவ பயம் என்றால் என்னவென்றால், கனம் கொடுத்து கீழ்ப்படுகின்றதே தேவ பயம். அதாவது தேவனை குறித்து அறிந்து அவர் குணாதிசயங்களை நாங்கள் பூரணமாக நம்பி, அவருடைய வாக்கு தத்தங்களை நாங்கள் பூரணமாக விசுவாசித்து அதற்கென்று கீழ்ப்படுகின்றதே தேவ பயம். ஆக இதற்கு மேலாக அருமையானவர்களை, தேவ பயத்திற்கு நீங்கள் வரவிலக்கணம் கொடுக்க முடியாது. ஏனென்றால், நீங்கள் மூல மொழியிலே இந்த தேவ பயத்தை நீங்கள் ஆராய்கின்ற வேளையிலே அது சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், ஃபியர், அதாவது பயப்படுகின்ற பயம் என்கிறது, அது கனம் கொடுக்கின்ற ஒரு பயமாக இருக்கும். சில வேளைகளிலே பிள்ளைகள், நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் பயப்படுவீர்கள். ஆனால் உங்களுடைய பெற்றோருக்கு தெரியாமல் சில காரியங்களை செய்வதற்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? முன்வருவீர்கள். அவை இது மெய்யான பயம் அல்ல. அது என்ன? இது நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு கனத்தை நீங்கள் எப்பொழுதும் கொடுத்து நீங்கள் பயப்படவில்லை. ஆகவே அதே போலதான் அருமையாளர்களே, இந்த ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தான் என்று தேவன் சொல்லுகின்றதற்கான காரணங்கள் என்ன? இந்த காரணங்களை நாங்கள் பார்த்தால், நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்கலாம் என்னவென்றால், நாங்கள் தேவனுக்கு உண்மையாகவே நாங்கள் பயப்படுகின்றோமா, அல்லது நாங்களும் ஏனோ தானோ என்ற உலகத்தை போல நாங்கள் தேவனுக்கு பயப்படுகிறோமா என்கின்ற ஒரு ஆராய்ச்சியை நானும் நீங்களும் செய்ய முடியும். அவை நாங்கள் இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே இங்கே தேவனுக்கு அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகின்றது, அவருடைய வார்த்தையை நாங்கள் பூரணமாக நம்பி அவருடைய வாக்கு தத்தத்தை நம்பி நாங்கள் கீழ்ப்படுகிறதே தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பதை நாங்கள் பார்த்தோம். அதற்கு உதாரணமாக இங்கே மருத்துவ விச்சிகள் மோசேயை அங்கே பிறந்த குழந்தைகள் எல்லாவற்றையும் கொல்லும்படியாக அரசனுடைய கட்டளை வந்த வேளையிலே இந்த மருத்துவ விச்சிகள் இந்த அரசனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு என்ன செய்தார்கள்? கீழ்ப்படிந்தார்கள். பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை நம்பி அதற்கு கீழ்ப்படிந்த இந்த மருத்துவச்சிகள் தேவன் சொல்றார் அவர்கள் எப்படியா தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்தார்கள். நீங்கள் யோசேப்புவை நீங்கள் பார்த்து பார்க்கின்ற போதிலே யோசேப்பு 12:42 ஆதியாகமம் 18 வசனத்திலே சொல்கின்றான், நான் தேவனுக்கு பயந்தவன். அவன் தன்னுடைய வார்த்தையினாலே மட்டும் அதை சொல்லவில்லை, அவன் இரகசியமாக நான் ஒரு அறைக்குள்ளே மற்றவர்களுக்கு தெரியாத வகையிலே பாவம் செய்வதற்கான சந்தர்ப்பம் அவனை சூழ்ந்து கொண்ட வேளையிலும் அவன் தேவனுக்கே நோக்கி பார்த்து தேவனுக்கு முன்பாக இருக்கிறார் என்பதை அவன் உணர்ந்து தேவனுக்கு பயந்து இந்த பாவத்தை செய்யாமல் விட்டவன் இந்த யோசேப்பு. அடுத்த உதாரணம் அவர்களே, இந்த சிலுவையிலே அறையப்பட்ட 2 கல்வர்களிலே இங்கு மெய்யாக தன்னுடைய பாவத்தை குறித்து உணர்ந்த அந்த கல்வன் கேட்டது, நீ தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நீ இவ்வளவு பாவத்தை நீ செய்தவனா இருந்தும், நீ உண்மையாகவே செய்த தண்டனைகளை நீ அனுபவிக்கிறவனா இருந்தும் நீ தேவனுக்கு நீ பயப்படுகிறதில்லையா என்று அவனை கடிந்து கொண்டு மற்றவனின் செய்தான். அவன் தேவனிலே நீர் வருவீர், உம்முடைய வாக்கானது மெய்யாகவே உண்மை உள்ளது என்கிறதை அவன் பூரணமாக தேவனிடத்திலே விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்த உதாரணத்தை நாங்கள் காண்கின்றோம். வறுமையானவர்களே, இங்கு தேவ பயம் என்கின்றது அவருடைய வார்த்தையை பூரணமாக நம்பி அவருடைய வார்த்தைக்கு பூரணமாக கீழ்ப்படுகிறதே தேவ பயம். அவை நாங்கள் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே அருமையானவர்களை நாங்கள் 3 காரியத்தை சிந்திக்க இருக்கின்றோம். 1, பூரணமான விசுவாசம், பூரணமான கீழ்ப்படிவு, நிறைவான ஆசீர்வாதம். அவை இன்று ஆபிரகாம் இதிலே என்னத்தை விசுவாசித்தான்? இங்கு அருமையானவர்களே தேவனே சொல்லுகின்றார், ஆபிரகாமே நீ எனக்கு பயந்த நீ. ஏனதை தேவன் சொன்னார் என்றால் பாருங்கள், அவன் கடந்த காலங்களிலே பாருங்கள் 12 20 வரையும் ஆபிரகாம் பல தடவைகளிலே பலவீனமாய் விழுந்து போனான். இங்கே தேவனுடைய சித்தமானது அவன் தன்னுடைய வழிகளாலும் அது நடக்கும் என்பதை அவன் விசுவாசித்து அவன் தேவனிலே பூரணமான விசுவாசம் இல்லாதவனாய் தன்னுடைய சிந்தையிலும் தன்னுடைய மனைவியினுடைய சிந்தையிலும் அவன் அங்கு தங்கின ஒரு மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருந்தான் என்பதை வேதமங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றனர். ஆகவே இந்த ஆபிரகாம் என்னத்தை செய்தான் என்றால், இந்த தேவன் ஆபிரகாமை அழைத்து சொன்ன காரியம் என்னவென்றால், நீ என்ன செய், இப்பொழுது உன்னுடைய ஏகசுதன் என்றும் குமார் என்றும் பாராமல் உன்னுடைய மகனை கொண்டு போய் நீ பலியிடு. ஆக இந்த நேரத்திலே ஆபிரகாம் என்னத்தை விசுவாசித்தான் என்றால், இங்கே தேவனுடைய வார்த்தையானது எப்பொழுதும் அது உண்மையுள்ள வார்த்தை, அது எக்காலத்திலும் தேவனுடைய வாக்கு தத்தமானது அது ஒரு பொழுதும் தோற்று போகின்றது அல்ல. ஏனென்றால் அவன் தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் பல தடைவழிகளை கேள்விகளை கேட்டும் அந்த வாக்கு தத்தத்தை அவன் விசுவாசியாமல் இருந்து தேவன் அவனுடைய வாக்கு தத்தத்தை அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றின அந்த அனுபவத்தை கண்ட இந்த ஆபிரகாம் தேவன் இதிலேயும் நிச்சயமாக எனக்கு இந்த வல்லமையை அவர் தருவார் என்பதை அவன் விசுவாசித்து கீழ்ப்படிந்த ஆபிரகாமாக இருந்தான். அவனுக்கு என்னத்தை விசுவாசிக்கின்றான் என்றால், அருமையானவர்களே, என்னுடைய மகன் இந்த ஏக புத்திரனாகிய இந்த ஈசாக்கை நான் கொண்டு போய் தலையிடுவேன், ஆனாலும் தேவன் இந்த ஈசாக்கை எனக்கு என்ன செய்வார்? அவர் திரும்ப அவர் எனக்கு தருவார். ஏன் இந்த விசுவாசம் அவனுக்கு வந்தது? அவன் நிச்சயமாக மரிப்பான், நான் நிச்சயமாக அவனை கொண்டு போய் நான் வெட்டி அவனை பலியிடுவேன். ஆனாலும் தேவன் இந்த மரித்த ஈசாக்கை எனக்கு உயிரோடே திருப்ப தருவார் என்பதை இந்த ஆபிரகாம் தன்னுடைய இருதயத்திலே விசுவாசித்தவனாயிருந்தான். என்னென்றால் அருமையானவர்களே, இங்கு 21:12 நீங்கள் பார்த்தால், அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, இந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம், ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும். இங்கு என்ன செய்கிறார் தேவன்? தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கின்றார். தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், இந்த ஈசாக்கின் இடத்திலே உன்னுடைய சந்ததியானது விளங்கும். ஆனால் இந்த வாக்கு தத்தத்தை அவன் விசுவாசித்தவனாய், இந்த வாக்கு தத்தத்தை அவன் நம்பினவனாய், தேவனிடத்திலே அவன் விசுவாசத்தை வைக்கின்றவனாய் இருக்கின்றான். என்னவென்றால், தேவன் இங்கே தன்னுடைய அந்த வார்த்தையை நிச்சயமாக தேவன் நிறைவேற்றுவார். என்னுடைய தேவனானவன் ஒருவனை மரித்தோரிலிருந்து எழுப்பக்கூட வல்லமையை கொண்ட தேவன் என்பதை அவன் விசுவாசித்தான். அருமையானவர்களே, பாருங்கள், அவன் சொன்ன காரியம் என்னவென்றால், அவன் இங்கு மரிப்பான், நான் நிச்சயமாக அவரை உயிரோடு எழுப்புவேன். நீங்கள் 22:5 பார்த்தால், ஆபிரகாம் கொண்ட விசுவாசத்தை நீங்கள் காணுவீர்கள். பாருங்கள், அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு நாங்கள் திரும்ப வருவோம். யார் திரும்ப வருவோம்? நானும் ஈசாக்கும் என்ன செய்வோம்? போய் நாங்கள் திரும்ப நாங்கள் வருவோம் என்றால் ஆபிரகாம் கத்தியோடு போகின்றான், அங்கே கட்டையிலே வைத்து ஓங்குகின்றான். அவன் ஏற்றம் என்னவென்றால், நான் இங்கு பலியிட்டாலும் தேவன் இதே ஈசாக்கை எனக்கு உயிரோடு எழுப்பி தருவார். ஏனென்றால் அவர் நிச்சயமாக தன்னுடைய வாக்கை நிறைவேற்றுகின்ற தேவன். ஆனபடியாலே நானும் என்னுடைய பிள்ளையாண்டானும் திரும்ப நாங்கள் வருவோம் என்ற உறுதிமொழியோடு ஆபிரகாம் விசுவாசத்தோடு அந்த கட்டைகளை அந்த கத்தியையும் கொண்டு தன்னுடைய மகனோடு அந்த குறிக்கப்பட்ட மலைக்கு ஆபிரகாம் போன. அருமையாகலே, இதைதான் இங்கு ஏற்பட்ட விசுவாசம். அவன் என்னத்தை விசுவாசித்தான் ஆபிரகாம்? தேவனுடைய வாக்கு தத்தம், தேவனுடைய பிரமாணம், தேவன் தன்னுடைய வார்த்தைகளில் இருந்து எந்த வகையிலும் அவர் விலகுகின்றவர் அல்ல என்கிறதை தன்னுடைய இருதயத்திலே அவன் பூரணமாய் விசுவாசித்தவனாக இருந்தான் இந்த ஆபிரகாம். அருமையானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் இப்படியான இந்த விசுவாசம் எங்களுக்கு இருக்கின்றதா? வேதத்திலே தேவனாலே சொல்லப்பட்ட கட்டளைகளுக்கு எங்களுக்கு விசுவாசம் இருக்கின்றதா? வேதத்திலே சொல்லப்பட்ட தேவனுடைய வழிகளுக்கு உங்களுக்கு விசுவாசம் இருக்கின்றதா? நாங்கள் கேட்க வேண்டிய காரியம் அருமையானவர்களே, இங்கு ஆபிரகாம் தன்னுடைய ஒற்றே பேரான குமார், எத்தனை 100 வயதிலே கிடைக்கப்பெற்ற அந்த மிக மிக அவனுடைய இருதயத்திற்கு பிரியமான ஒரு மகன், அவனுக்கு அந்த பிள்ளையை விட வேறு எந்த ஒரு காரியத்திலும் சந்தோஷத்தை காண முடியாத ஆவலோடு அந்த பிள்ளையை அவன் பார்த்து விளையாடி மகிழ்ந்த ஆபிரகாம், இந்த சாதாரணமான இந்த உலகத்திலே ஏற்பட்ட சந்தோஷத்திலும் பார்க்க தேவனுடைய வார்த்தையிலே வைத்த விசுவாசமானது அவனுக்கு எப்படியாக இருந்தது? பெரிதாக இருந்தது. இதற்காகத்தான் அருமையாவர்களை ஆபிரகாமை சொல்லுகின்ற காரி, அவன் விசுவாசத்தின் தந்தை. ஆபிரகாம் யார்? அவன் விசுவாசத்தினுடைய தந்தை. காரணம் என்னவென்றால், அவன் தன்னிடத்தில் இருந்த ஒரே ஒரு மகன், அவனை கூட என்ன செய்யவில்லை, பார்க்கவில்லை. தேவனுக்கென்று தன்னுடைய மகனை கூட தலையிட கொடுக்க முன்வந்த தகப்பனாகிய ஆபிரகாம். கர்மியாகவே நான் உங்களுக்கு சொல்லவில்லை, உங்களுடைய பிள்ளைகளை கொண்டே நீங்கள் தலையிடுங்கள் என்று சொல்லவில்லை. எங்களுக்கு இருக்கின்ற உலக காரியங்களுக்காக நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்காதவர்களாக இருக்கக்கூடாது. உலகத்திலே இருக்கின்ற சில காரியங்களை, உலகத்திலே நாங்கள் இருக்கின்ற சில காரியங்களுக்கு முக்கியத்துவம் படுத்தி, இந்த உலகத்திலே இருக்கின்ற காரியங்களோடு நாங்கள் ஒத்து தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் விசுவாசம் இல்லை என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நாங்கள் தேவனுக்கு பயப்படுகின்றவர்கள் அல்ல. அருமையாகலே, நானும் நீங்களும் தேவனுக்கு பயப்பட வேண்டும். ஆனால் நாங்கள் பயப்படுகின்றது அல்ல. காரணம் என்னவென்றால் எங்களுக்கு தேவனுடைய வார்த்தையிலே பூரணமான விசுவாசம் எங்களுக்கு இல்லை. இரண்டாவதான காரியம் என்றால் பூரணமான கீழ்ப்படிவு. இங்கே ஆபிரகாமை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த பூரணமான கீழ்ப்படிவை, அதாவது அவனுடைய விசுவாசத்தோடு மட்டும் அவன் நின்று விடாமல், அவன் உண்மையாகவே தேவன் இந்த ஈசாக்கை அவர் தலையிட்டாலும் திரும்ப தருவார், அவர் மரித்தோரையும் உயிர்த்தல பண்ணி தன்னுடைய வாக்கு தட்டத்தை நிறைவேற்றுகின்ற தேவன் என்பதை விசுவாசித்த இந்த ஆபிரகாம் அதை தன்னுடைய வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு காரியத்தை நீங்கள் காணுகின்றீர்கள். அவன் வீட்டிலே இருந்த வகையிலே மட்டும் அவன் விசுவாசித்தவன் அல்ல, அவன் தன்னுடைய கிரிகையாலே அதை என்ன செய்கின்றான் என்றால் தன்னுடைய விசுவாசத்தை அங்கு நிரூபித்தவனாக இருக்கின்றான். என்ன செய்கின்றான் ஆபிரகாம் இங்கு? தன்னுடைய விசுவாசத்தை தன்னுடைய கிரிகையாலே நிரூபித்தவன். அவன் என்னதை செய்கிறான் பாருங்கள் என்றால், அருமையானவர்களே, இங்கே லோத்தும் சோதோவையும் குமோரோவையும் அங்கு அழிப்பதற்கு தேவன் போகின்ற வேளையிலே ஆபிரகாம் தேவனை நோக்கி எத்தனை தரம் அங்கு திரும்ப திரும்ப சில கேள்விகளை கேட்டான். 60 நீதிமான்கள் இருந்தால் நீர் அழிப்பீரோ, நீர் 40 பேர் இருந்தால் அழிப்பீரோ என்று தேவனை திரும்ப திரும்ப கேள்வி மேலே கேள்வி கேட்ட இந்த ஆபிரகாம் தன்னுடைய ஏகசுதன் என்றும், பாருங்கள் யாருக்காக அவன் அங்கு கேள்விகளை கேட்டவன், தன்னுடைய தமையனுடைய மகனாகிய லோத்துவினுடைய அழிவுக்காக கேள்விகளை கேட்டவன், இங்கு தன்னுடைய ஏகசுதனும் ஏக புத்திரனும் ஒரே ஒரு மகனுடைய அழிவிற்காக அவன் எந்த ஒரு கேள்வியையும் என்ன செய்யவில்லை, அவன் கேட்கவில்லை. தேவனே, இது உமக்கு நியாயமா இருக்கின்றதா? நீர் சொன்ன இந்த ஈசாக்கை நான் கொண்டு தலையிட்டால் உங்களுடைய வாக்கு தத்தம் என்னவாகும் என்ற எந்த விதமான கேள்விகளும் இல்லாமல் இந்த ஆபிரகாம் என்ன செய்தான் என்றால் பூரணமாக கீழ்ப்படிந்தான், சந்தோஷத்தோடு கீழ்ப்படிந்தான். நீங்கள் கேட்கலாம், என்னென்று தெரியும் உங்களுக்கு சந்தோஷத்தோடு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான் என்று? ஆகவே ஆபிரகாம் நிச்சயமாக அருமையாக இதயத்திலே விசனம் கொண்டவனாகவும், என்ன இந்த கடவுள் என்னை இவ்வளவு காலமும் அவர் தாமதிக்க பண்ணியும் என்னுடைய பிள்ளையை அவர் கொல்லும்படியாக சொல்லுகின்றார் என்ற விசனத்தோடு அவன் போயிருந்தால் இந்த பிள்ளை கேட்கின்றது என்ன கேட்கின்றது? அப்பா, பலிக்கு தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்ட வேளையிலே இங்கு எரிச்சலோடு போன தகப்பன் என்ன சொல்லியிருப்பார்? வாய பொத்திக் கொண்டு வா, எனக்கு என்னுடைய வேலை தெரியும். அவர் எந்த வகையிலேயும் அந்த தகப்பன் என்ன செய்யவில்லை, தன்னுடைய கோபத்தையோ தன்னுடைய சினத்தையோ முறுமுறுக்காமல் தன்னுடைய மகனோலே அவன் எரிந்து விடாமல் அவன் சொன்ன காரியம் என்றால், மகனே, பலிக்கான ஆட்டுக்குட்டியை தேவன் பார்த்துக் கொள்ளுவார். அவை நானும் நீயும் இங்கு பதறுகின்றதற்கோ யோசிக்கின்றதற்கோ இங்கு ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் இது பூரணமாக தேவனுடைய கரமானது இதில் இருக்கின்றது. ஆகவே அருமையானவர்களை பாருங்கள், இந்த கீழ்ப்படிவானது எப்படி வருகிறது என்றால், அவன் வேதம் சொன்ன தேவனுடைய வாக்கு தத்தத்தை விசுவாசித்தவனாக அவன் பூரணமாக, அவன் பாருங்கள் அதிகாலமே எழுந்து அவன் கழுதைகளை சேணம் கட்டி ஆயத்தப்படுத்தி என்ன செய்கிறான் என்றால் குறிக்கப்பட்ட மலையை நோக்கி அவன் தன்னுடைய பிரயாணத்தை தொடர்கின்றான். அருமையானவர்களே, இது ஒரு கதைக்கு அல்லது ஒரு சம்பவத்தை நாங்கள் சொல்லுகின்ற வேளையில் ஒரு எங்களுக்கு ஒரு உற்சாகமானதாக இருந்தாலும், ஒரு நடைமுறையிலே பார்த்தால் சில வேளைகளிலே ஆபிரகாம் தன்னோடு கூட இருந்தவர்களுக்கு சொல்லியிருந்தால் தேவன் என்னை இந்த மகனை கொண்டு போய் பலியிட சொல்லுகிறார் என்று சொன்னார். அநேக சொல்ற காரியம், ஆபிரகாம் உனக்கு என்ன பைத்தியமா, நீ ஏன் இப்படி செய்கின்றார், இது நடைமுறைக்கு சாத்தியமா என்று ஆபிரகாம் என்ன செய்திருப்பார்கள், தடுத்து நிறுத்த முற்பட்டிருப்பார்கள். ஆனால் ஆபிரகாமோ அதை ஒருவருக்கும் சொல்லவில்லை. அவன் பூரணமாய் எழுந்து தேவனிலே பூரணமான விசுவாசத்தோடு தேவனுடைய கட்டளையை அவன் அங்கு கீழ்ப்படிந்த ஒரு மனுஷனாக இருந்தான். அருமையானவர்களே, நானும் நீங்களும் இப்படியான ஒரு கீழ்ப்படிவு என்னிடத்தில் உங்களிடத்திலே உண்டா? அல்லது நாங்களும் சில வேளைகளிலே கிறிஸ்துவை பற்றின அவருடைய கட்டளைகளை நாங்கள் விசுவாசிக்கிறதற்கு, கிறிஸ்துவை பற்றின அவருடைய வழிமுறைகளை, கிறிஸ்துவை பற்றின அவர்களுடைய நியமங்களை நாங்கள் பின்பற்றுவதற்கு எங்களுக்கு பல சாட்டுக்களை சொல்லி நாங்கள் கீழ்ப்படியாமல் விடுகின்றோமா? அருமையாவுடைய கேளுங்கள், அல்லது நாங்களும் ஆபிரகாமை போல இத தேவன் சொன்னவர், இது தேவன் செய்ய சொல்லி சொன்னவர், ஆகவே நாங்கள் செய்கின்றோம், எப்படி மன சந்தோஷத்தோடு மன திருப்தியோடு தேவனுக்கு மகிமையை கொடுக்கும் பொருட்டோடு நாங்கள் விசுவாசித்து கீழ்ப்படுகின்றவர்களாக இருக்கின்றோமா? அருமையானவர்களே, இன்று தேவனுக்கு பயந்தவம் தேவனுக்கு பயப்படுகின்றோம் என்று சொல்லி சொல்லி அவருடைய கட்டளைகளை அவருடைய கால்களின் கீழ் போட்டு உழக்குகின்ற சமுதாயம் எங்களுடைய சமுதாயம். ஓய்வு நாளை குறித்து எந்த விதமான ஒரு கீழ்ப்படிவும் இல்லை. தேவனுடைய இரண்டாவது கட்டளையை குறித்து எந்த விதமான கீழ்ப்படிவும் இல்லை. பொருளாசையை குறித்து எந்த விதமான கீழ்ப்படிவும் இல்லை. சகோதர சிநேகம் சகோதர அன்பை குறித்து எந்த விதமான கீழ்ப்படிவும் இல்லை. ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற காரியம், நாங்கள் தேவனுக்கு பயப்படுகின்றோம். அப்படி இந்த பயமானது தேவனுடைய வருகையிலே கண்டிக்கப்படுகின்ற பயம். நீங்கள் வெளிப்படுத்தின சுவிசேஷத்திற்கு நீங்கள் திருப்புங்கள். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21வது அதிகாரம், வெளிப்படுத்த சுவிசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனத்திலே தேவன் சொன்ன காரியம் என்னவென்றதை நீங்கள் வாசித்து பாருங்கள். பயப்படுகின்றவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிராராதனைக்காரரும் பொய்யரும் அனைவரும் இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தகமும் எரிகின்ற கடலிலே பங்கடைவார்கள். என்ன சொல்லுகின்றது வேதம்? பயப்படுகின்றவர்கள் யார்? இந்த பயப்படுகின்றவர்கள் இந்த பொய்யான வகையிலே தேவனெல்லாம் எங்களை ஏதோ செய்வார் என்ற பயப்படுகின்ற இந்த உண்மையான பயம் அல்ல, இது மாயமான இந்த பயப்படுகின்றவர்கள் எல்லாருக்கும் தேவன் சொல்லுகின்ற காரியம், அவர்கள் எங்கே அவர்கள் இருப்பார்கள் என்றால் இரண்டாவது மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகின்ற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். அருமையானவர்களே, நீங்கள் வேதம் சொல்லுகின்றது என்னவென்றால் நாங்கள் பயப்படுகிறோம் என்றால் அதனுடைய காரணம் என்னவென்றால் நாங்கள் கீழ்ப்படுகின்றோம். நாங்கள் உலகத்துக்கு பயப்படுகிறோம் என்றால் நாங்கள் உயிர் உலகத்தினுடைய நியமனங்களுக்கும் கட்டளைகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படுகின்றோம். நாங்கள் ஆசிரியருக்கு நாங்கள் பயப்படுகின்றோம் என்றால் அவருடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படுகின்றோம். அவை இங்கு பயத்தையும் கீழ்ப்படிவையும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஒருபொழுதும் பிரித்து பார்க்க முடியாது. ஏனென்றால் சில வேளைகளிலே எனக்கு ஒருவரிலே பயம் இல்லையா, நான் கீழ்ப்படிய மாட்டேன். இது உண்மை. ஆனால் வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால் நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை நீங்கள் பூரணமாய் கீழ்ப்படியாத பட்சத்திலே, தேவன் கொடுத்த எல்லா கட்டளைகளுக்கும் நீங்கள் கீழ்ப்படியாத பட்சத்திலே, தேவன் கொடுத்த கட்டளைகளுக்கு இது நடைமுறை ரீதியாக இதை கடைபிடிப்பது கஷ்டம் என்று நீங்கள் அதை விளக்குகின்ற பட்சத்திலே நீங்கள் யாரா? தேவனுக்கு பயப்படுகின்றவர்கள் அல்ல. நீங்கள் தேவனுக்கு பயப்படுகின்றவர்கள் அல்ல. நீங்கள் உண்மையாகவே தேவனுக்கு பயப்படுகின்றவர்கள் என்று சொன்னால் அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் வாசித்து அவருடைய வழிகள் எல்லாம் நீங்கள் தெரிவு செய்து அதிலே நீங்கள் நடக்க முற்படுகின்றவன் தான் கர்த்தருக்கு பயந்தவன். 128வது சங்கீதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கின்றவன் பாக்கியவான். அவையினாலே கர்த்தருக்கு பயந்து என்று முடிக்கவில்லை, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கின்றவன். அருமையாளர்களே, நானும் நீங்களும் அவருடைய வழிகளில் நடக்கின்றோமா, அல்லது அவருடைய வழிகளில் சிலவற்றில் நடக்கின்றோமா, அல்லது அவருடைய வழிகளிலே நாங்கள் பலவற்றிலே நாங்கள் நடக்கின்றோமா என்று நாங்கள் கேட்க வேண்டும். இதற்கு வழி என்னவென்றால், எல்லாவற்றிலேயும் தேவனுடைய வழி என்னதென்பதை நான் நீங்களும் அறிந்து அவ என்னுடைய எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் என்ன என்பதை அறிந்து அதிலே விசுவாசம் கொண்டவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும். வாலிபர்கள் வளர்ந்தவர்கள் எல்லாருக்கும் வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் கீழ்ப்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இன்று வவுனியா தேசத்தை நீங்கள் பார்க்கின்ற வேளையிலே தேவனுடைய ஓய்வு நாளை குறித்து அசட்டையாக இருக்கின்ற சபைகள் எத்தனை? எல்லாம் ஒருவருக்கும் அதை குறித்து உணர்வில்லை. காரணம் என்ன? தேவனுடைய வழியை அறிந்து தங்களுடைய உலக காரியங்களை தங்களுக்கு பலி கொடுத்து எல்லாவிதமான உலகத்தில் நடக்கின்ற இன்பங்களை கூட நான் தேவனுக்கு என்று நான் அதை ஒரு நாளை நான் ஒதுக்கி அவரை நான் ஆராதிக்க கொடுக்க வேண்டும் என்ற அந்த விருப்பம், அந்த வாஞ்சை ஒருவருக்குமே இல்லை. நீங்களே சொல்லுங்கள், தேவனுடைய வருகையிலே அவர்களை பார்த்து தேவன் என்ன சொல்லுவார்? எனக்கு பயந்த ஜனம் என்று சொல்லுவாரா? எனக்கு பயந்த ஜனம் என்று சொல்லுவாரா? இல்லை, சொல்லவே மாட்டார். ஏனென்றால் அவர்கள் உண்மையாகவே பூரணமாக தேவனுடைய கட்டளைகளை அவர்கள் கீழ்ப்படியவில்லை. அருமையானவர்களே, என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே நானும் நீங்களும் மெய்யாகவே தேவனுக்கு கீழ்ப்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும். எப்படி என்றால், எல்லா வழிகளிலும் அவருடைய வழிகளை நாங்கள் அறிந்து பூரணமாய் சந்தோஷத்தோடு பலி கொடுத்து கீழ்ப்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம் என்னவென்றால், இந்த அருமையாளர்களே, இந்த பூரணமான விசுவாசமும் இந்த பூரணமான கீழ்ப்படிவும் தேவ பயம் என்பதை பார்த்து நாங்கள் இந்த தேவ பயத்தாலே வருகின்ற பலன் என்னவென்றால், ஒரு நிறைவான ஆசீர்வாதம். அருமையானவர்களே, பாருங்கள், இந்த ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? 22வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சொல்லுகின்ற காரியம், 22வது அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்லுகின்றதென்றால், 22வது அதிகாரம் 15வது வசனம், கர்த்தருடைய தூதனானவன் இரண்டாந்தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை நீ செய்தபடியால், நீ இதை கீழ்ப்படிந்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானச்சி நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நான் உனக்கு சொன்ன வார்த்தைக்கு ஆபிரகாமே நீ கீழ்ப்படிந்து, நீ என்ன செய்கின்றாய், கீழ்ப்படிந்து கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் கட்டளையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்னவென்ற அருமையாகலே, அவனுடைய சந்ததி சந்ததியை தேவன் ஆசீர்வதித்து, அவனுக்கு பயந்தபடியாலே தேவன் ஆசீர்வதித்து அவனுக்கு பரலோக ராஜ்யத்திலே அவனுடைய சந்ததிக்கான எல்லா காரியத்தையும் ஆபிரகாமுக்குள்ளாக தேவன் ஏற்படுத்தினான். ஆனால் தேவன் எங்களுக்கு தருகின்ற ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்கின்ற, நாங்கள் பூரணமாக நாங்கள் அவருடைய வார்த்தையில நாங்கள் கீழ்ப்படுகின்ற வேளையில் நீதிமொழிகள் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், 23 அதிகாரம் 17-18, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ என்ன செய், வேதம் சொல்லுகின்றது, நீ அவரை பற்றுகின்ற விசுவாசத்திலும் பூரணமாய் கீழ்ப்படிந்து நீ அவருக்கு பயந்து நீ இரு, ஆனால் ஒரு நாளும் உன்னுடைய இந்த பயமானது வீண் போகாது. என்னவென்றால் அது முடிவு, அது உனக்கு நன்மையான முடிவாகவே இருக்கும். நீதிமொழிகள் 19:23 சொல்கின்ற காரியம் என்றால், கர்த்தருக்கு பயப்படுதல் அது ஜீவனுக்கு ஏதுவானது. அப்ப என்ன விதமான ஆசீர்வாதம் அருமையான கிடைக்கும் என்றால், நானும் நீங்களும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய விசுவாசத்தை கேட்டு நாங்கள் பூரணமாய் கீழ்ப்படிந்து சந்தோஷத்தோடு இந்த பூமியிலே வாழுகின்ற வேளையிலே தேவன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இந்த ஜீவனை, ஒரு புதிய வாழ்வை, பரலோக ராஜ்யத்தை நான் உங்களுக்கு தருவேன். அவை நாங்கள் இதற்கென்று, பரலோக ராஜ்யத்திற்கென்று நாங்கள் பயப்படுகின்ற வேண்டுமே தவிர, நாங்கள் இந்த பூமியிலே எங்களுக்கு ஏதாவது நடந்து விடாது என்று பூமியை மையமாக வைத்த பயம் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்பதை ஆபிரகாமினுடைய சம்பவத்தின் மூலமாக தேவனங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். நாங்கள் இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற காரியம் என்னவென்றால், நாங்கள் தேவனுக்கு பூரணமாய் பயந்த வேளையில் தேவன் எங்களுடைய சந்ததிகளை, எங்களுடைய சபைகளை தேவன் ஆசீர்வதிக்கின்றவராயிருக்கின்றார். அருமையானவர்களை, நீங்கள் மருத்துவச்சிகளுடைய வாழ்க்கையை பார்த்தார், தேவனுக்கு பயந்த இந்த மருத்துவச்சிகளுக்கு தேவன் சொன்ன காரியம், இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி தேவன் செய்தார். அருமையானவர்களை, நீங்கள் மெய்யாகவே தேவனுக்கு பயந்து அவருடைய விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு கீழ்ப்படிந்து நீங்கள் வாழுகின்ற வேளையிலே தேவன், உடன்படிக்கையின் தேவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் தேவன் தன்னுடைய இரக்கத்தை காட்டுகின்ற தேவனாக இருக்கின்றார். அருமையாகவே ஆபிரகாமுக்கும் அதே நடந்த கடவுள். இங்கு மெய்யாகவே தேவனுக்கு பயந்த அந்த சிலுவையில் அறையப்பட்ட கல்வனுடைய வாழ்க்கையிலே தேவன் சொன்ன காரியம், நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். உண்மையாகவே பயப்படாத அந்த கல்வன், அவன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்ததாக வேதம் எங்களுக்கு சொல்லவில்லை. அருமையானவர்களே, நானும் நீங்களும் தேவனுக்கு பயப்படுகின்ற பயம் என்றால் என்ன என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய், வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் இந்த உலகத்திற்கு நீங்கள் பயப்படுகின்றவர்களாக அல்லாமல், உங்களுடைய சரீரத்தை மட்டும் கொல்லுகின்றவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல், உங்களுடைய சரீரங்களையும் ஆத்துமாவையும் நரகத்திலே தள்ள வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்கள் என்றால் அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் உலகத்திற்கு கீழ்ப்படுகின்றவர்களாக அல்லாமல், உலகத்தினுடைய வழிகளுக்கு கீழ்ப்படுகின்றவர்களாக அல்லாமல், தேவனுடைய வார்த்தை ஒன்றுக்கே நீங்கள் கீழ்ப்படியுங்கள். அதனாலே நீங்கள் சிலவற்றை இழக்க வேண்டி வரும். ஆபிரகாம் என்னதை செய்தான், தன்னுடைய இழப்பை அங்கு அவன் முன்வைத்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் என்ன செய்யவில்லை, விடவில்லை. அவன் என்னதை சொல்ல வருகின்றார், நீங்கள் மெய்யாகவே கீழ்ப்படுகின்ற வேளையிலே நீங்கள் ஏதோ ஒரு வகையிலே இழப்பை சந்திக்க வேண்டும். அந்த நீங்கள் இழப்பை நீங்கள் யோசித்து இழப்புக்கு பயந்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க வேண்டாம். சிறுவர்களே, பெரியவர்களே, இழப்புக்கு பயந்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க வேண்டாம். ஏனென்றால் எங்களுடைய ஆத்துமாவை ஆளுகை செய்கின்றவர் தேவன். அந்த ஆத்துமா
பரலோகத்திலே இருக்க வேண்டும். ஆகவே அதற்கு ஏற்பாடுகளை செய்கின்ற அந்த தேவன் ஒருவருக்கே நீங்கள் பயப்படுங்கள். இந்த மனுஷன் எங்களுக்கு என்னத்தை செய்வான்? இந்த உலகம் எங்களுக்கு இறுதியிலே எதையுமே எங்களுக்கு தரப்போகின்றதில்லை. மாறாக தேவன் ஒருவரை எல்லாவற்றையும் எங்களுக்கு தருகின்றபடியால் நாங்கள் பூரணமாய் அவருடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசித்தவர்களாய், நாங்கள் பூரணமாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய், சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் உற்சாகத்தோடும் கீழ்ப்படுகின்ற வேளையிலே தேவன் எங்களை பார்த்து சொல்லுகின்ற காரியம், நீ கர்த்தருக்கு பயந்தனி என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். எவ்வளவு ஒரு சந்தோஷமான காரியம். தேவன் திரும்பி வருகின்ற வேளையிலே எங்களை பார்த்து அவர் சொல்லுகின்ற காரியம், நீ எனக்கு பயந்து என்னுடைய எல்லா வழிகளையும் நிறைவேற்றி பாதுகாத்த தாசனே என்பதை சொல்லி எங்களுடைய சந்ததியை புதிய வானம் புதிய பூமியிலே ஆசீர்வதித்து தருகின்ற தேவன் என்பதை நாங்கள் ஒரு பொழுதும் மறந்து போகாமல் பூரணமான விசுவாசத்தோடும் பூரணமான கீழ்ப்படிவோடு நாங்கள் இருக்கின்ற வேளையிலே தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை நாங்கள் நீங்களும் அனுபவிப்போம் என்பதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆமென்.